Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نير وليلم வலி மாறும் சந்திகள் உள்ளன. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியிலே சீராக வாழ வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அருளியிருக்கிறான். இந்த வரிசையிலே இறுதியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களோடு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக மறுமை நாள் வரை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் வேதமாக அருளியிருக்கிறான். யாரெல்லாம் இந்த அல் குர்ஆன் சுன்னாவின்படி அதிலே காட்டப்பட்ட வழிமுறைகளின்படி வாழ்கிறாரோ அவர் நேரான பாதையில் வாழுகிறார். அதன் பலனாக உலகத்தில் நிம்மதியாகவும் அதே போன்று மறுமையில் வெற்றியையும் அவர் அடைகிறார். அதே போன்று யாரெல்லாம் இந்த நேரான வழியை மறந்து தங்களுடைய இஷ்டத்தின்படி வழி தவறி செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் நிம்மதியற்றது, மறுமையிலும் அவர்களுக்கு ஈரேற்றம் கிடையாது. தூங்குறவங்க இடத்த மாத்தணும். இன்றைய இந்த உபதேசமானது வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்காக அல்ல, இந்த சத்திய இஸ்லாத்திலே நுழைந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுக்காகத்தான். அதாவது இன்றிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே, பல இயக்கங்கள் பல கூட்டங்கள் மத்தியிலே நாம் ஒரு கூட்டம்தான் சத்திய கூட்டம் என்பதனை அடித்து கூறிக்கொண்டிருக்கிறோம். இது வெறுமனவே எமது வார்த்தைகளோடு நின்றுவிடாமல் இந்த உண்மைக்கு, இந்த கூற்றிற்கு அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளை நாம் ஆதாரமாக காட்டுகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூறுகிறான், ஃபஸ்தம்ஸிக் பில்லதி ஊஹிய இலைக் இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீர் வானிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த வஹியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதன்படி நீங்கள் வழி நடங்கள். அப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நேரான பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அதேபோன்று இந்த நேரான பாதை எதிலே இருக்கிறது, எதிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் அதே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதன் லில் முத்தகீன். இது வேதமாகும், இதிலே எந்த சந்தேகங்களும் கிடையாது. இது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, மறுமை நாளை பயப்படக்கூடியவர்களுக்கு இதிலே வழிகாட்டுதல் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே கூறுகிறார். அதே போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் முன்னிலையில் ஆற்றக்கூடிய இறுதி உபதேசத்திலே, இறுதி பேருரையிலே இந்த சமூகம் வழிகட்டு செல்லாமல் இருப்பதற்கான ஒரு முக்கிய உபதேசத்தை செய்தார்கள். அதாவது, தரத்து சீக்கும் தமிழ்மா, உங்கள் மத்தியில் நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பற்றிக் கொள்ளும் காலமெல்லாம், அந்த இரண்டின் படி வழி நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு என்ன என்பதனை மிக தெளிவாக கூறினார்கள். கிதாபுல்லா வ சுன்னதி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய வழிமுறை என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக கூறினார்கள். எனவே மேற்கண்ட இந்த இடங்களின் மூலம், மேற்கண்ட இந்த வேத வரிகளின் மூலம் சத்திய கூட்டம் நேர்வழியில் பயணிப்பவர்கள், அவர்கள் அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதனை மிக தெளிவாக நம்மால் உணர முடியும். அதே போன்று அந்த அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் இன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல கூட்டங்களிலும் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அது சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் மட்டும்தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. நாம் அறிந்தவர் இந்த சத்திய கூட்டத்திற்குள் இன்று பல்வேறுபட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பல இடங்களிலிருந்து வந்தவர்கள், பல பாஷைகள் பேசக்கூடியவர்கள் இன்று இந்த சத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை சரியாக புரியாமல் ஒரு சில விடயங்களோடு அவர்களுடைய சிந்தனை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விடயமாகும். இன்று இந்த சத்திய கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது, இது மட்டும்தான் சுவனம் சொல்லக்கூடிய கூட்டம் என்பதனை விளங்கிக் கொள்கின்றவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர்களுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இந்த சத்திய கூட்டத்திலே இணைந்திருக்க வேண்டும். இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிவிடக் கூடாது, முர்த்ததாகிவிடக் கூடாது. இதுதான் அடிப்படை. அதை அதற்கு மேலாக நாம் இந்த கூட்டத்திற்குள் இருந்து கொண்டு எதனையும் செய்து கொண்டிருக்கலாம். வாயில் என்ன வருகிறதோ அத்தனையும் பேசிக் கொண்டிருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையிலே இன்று அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாகும். எனவே உங்களது சிந்தனைகளான சத்திய கூட்டத்திலே ஒரு மனிதன் நுழைந்து விட்டால் அவன் முருத்தத்தாய் மட்டும் சென்றுவிடக் கூடாது, மற்றபடி அவன் கடைசி வரை நேர்வழியில் தான் இருப்பான், முடிவில் அவனுக்கு சுவனம்தான் கிடைக்கும் என்ற மடத்தனமான சிந்தனையை முதலில் தூக்கி எறியுங்கள். இந்த நேர்வழி என்பது எந்த அளவிற்கு புனிதமானது, எந்த அளவிற்கு பெருமதியானது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களின் மூலம் எமக்கு சொல்லித் தந்தார்கள். அதே போன்று நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சில விடயங்களிலே நேர்வழியில் செல்வது எந்த அளவு முக்கியமானது, அதனை பின்பற்றுவது எந்த அளவு முக்கியமானது என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவற்றை நாம் சிந்திப்பதில்லை. உதாரணத்திற்கு இரண்டு விடயங்களை கூறுகிறேன். இந்த இரண்டு உதாரணங்களின் மூலம் நேர்வழியின் பெருமதி என்ன? நேர்வழியில் ஒரு மனிதன் சேர்ந்து விட்டால் இறுதி வரை அவன் நேரான பாதையில் தான் இருப்பானா என்ற கேள்விகளுக்குரிய பதில்களை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு உதாரணம். நாம் அன்றாடம் ஒரு பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே பிரார்த்தனையை ஒரே நாளிலே 17 தடவைகள் செய்கிறோம். என்ன தெரியுமா? அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வே, எங்களை நீ நேரான பாதையிலே வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையிலே வழி நடத்துவாயாக என்று ஒரே நாளிலே 17 தடவைகள் நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்றால் நேரான வழியில் பயணிப்பது என்பது, நேரான வழியில் தொடர்பு இருப்பது என்பது சாதாரண விடயமா? அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது அதிகமான பிரார்த்தனைகளில் ஒன்றாக வைத்திருந்தார்கள். என்ன தெரியுமா? யா முகல்லிபல் குலூபு சப்பித் கல்வி ஆலாதீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உனது சத்திய இஸ்லாத்திலே உறுதியாக்கி வைப்பாயாக என்று அந்த பெரும் தூதர் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த நேர் வழியிலே இறுதி வரை பயணிப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது என்பதனை மிக தெளிவாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். தூங்குறவங்க இடத்த மாத்துங்க. எனவே பாருங்கள் சகோதரர்களே, இந்த அல்குர்ஆன் சுன்னா இருக்கிறது, இது நேரான வழியாகும். நேரான வழி என்றால் என்ன என்று கேட்டால், எமது வாழ்க்கையிலே நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை நடக்கக்கூடிய எமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டல்கள் இந்த அல்குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் காலையில் நாம் எழும்பிவிட்டால் இரவு தூங்கும் வரை அந்த நாளை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அன்று நாம் சந்திக்கக்கூடிய நபர்களை அவர்களை நாம் எந்த வகையிலே சந்திக்க வேண்டும் என்ற அத்தனை வழிகாட்டல்களும் இந்த அல்குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே பதியப்பட்டிருக்கிறது. அமீர்மார்களுடன் எப்படி நடக்க வேண்டும், சாதாரண முஸ்லிம்களோடு எப்படி நடக்க வேண்டும், குடும்பத்தோடு எப்படி நடக்க வேண்டும்,
பிள்ளை குட்டிகளோடு எப்படி நடக்க வேண்டும், அதே போன்று தனது ஒழுக்கம் சார்ந்த விடயங்களிலே, பண்பு விடயங்களிலே, இன்னும் பல விடயங்களிலே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சகல கட்டங்களிலும் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் மிக தெளிவாக பொதிந்து காணப்படுகிறது. அதன் வழி, அந்த வழியை படித்து அதன்படி இறுதி வரை சென்றால்தான் சுவனம், அதன்படி இறுதி வரை சென்றால்தான் சுவனம். அந்த வழிகளை மறந்து நாம் திசை திரும்பி விடுவோம் என்றால் நாம் வழிகேட்டிலே ஆகி விடுவோம் என்பதனை மிக தெளிவாக எம் சிந்தனைகளில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வழிகெடுவதற்கு முர்த்ததாகத்தான் வேண்டும் என்றல்ல, சாதாரண சில விடயங்கள் இருக்கின்றன, அந்த விடயங்களின் மூலமும் ஒரு மனிதன் வழி தவறிவிடலாம், நேர் வழியில் இருந்து திசை திரும்பி விடலாம். எந்த அளவு சொல்வதென்றால் ஒரு நல்ல விடயத்தின் மூலம் கூட ஒரு மனிதன் வழிகேட்டுக்கு செல்லலாம். அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே இதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறேன். நபி அல்லாஹு தஆலா முதன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அங்கிருந்த அந்த அத்துணை மலக்குமார்களை நோக்கி கூறினான், இந்த ஆதமுக்கு நீங்கள் சிறம்பணியுங்கள். அப்பொழுது அந்த அனைத்து மலக்குமார்களும் சிறம்பணிந்தார்கள். ஒரே ஒருவன் இப்லீஸ் அவன் மறுத்துவிட்டான், அவன் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹு தஆலா காரணத்தை கேட்கிறான், அவன் காரணத்தை கூறுகிறான், அந்த காரணம் பெருமை சார்ந்ததாக இருக்கிறது. உடனே அந்த ஷைத்தானை அல்லாஹு தஆலா உலகத்திற்குள் தூக்கி எறிகிறான். அப்பொழுது அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஒரு தவணை கேட்கிறான், யா அல்லாஹ், என்னை எழுப்பப்படும் நாள் வரை தவணை தா, எனக்கு அவகாசம் தா என்று அவன் கேட்கிறான். அல்லாஹு தஆலா அந்த அவகாசத்தை கொடுக்கிறான், நீ அந்த எழுப்பப்படும் நாள் வரை உயிரோடு இருந்து கொள்ளலாம், நீ தாராளமாக இருந்து கொள்ளலாம் என்று அவன் சொல்கிறான். அவன் அவகாசம் கேட்டதன் காரணத்தை அவன் பின்னால் கூறுகிறான். இங்கு நாம் ஒவ்வொருவரும் இதனை சிந்திக்க வேண்டும். தூங்குபவர்கள் இடங்களை மாற்றி விட்டார்கள். அந்த ஷைத்தான் கூறுகின்ற விடயம் என்ன தெரியுமா, நான் இந்த உலகத்திற்கு செல்கிறேன், என்னை நரகத்தில் போட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, உலகத்திற்கு சென்று உன்னுடைய நேரான பாதையிலே உட்கார்ந்து கொள்வேன். எப்படி, தனியாக ஒரு பாதை அமைத்து இங்கே வா இங்கே வா என்று கூப்பிட மாட்டான், உனது நேரான பாதையிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். அதற்கு பிறகு உன்னுடைய அடியார்களை முன்னால் சென்றும் பின்னால் சென்றும் வலதுபுறங்களில் சென்றும் இடதுபுறங்களில் சென்றும் வழி கெடுப்பேன் என்று சபதமிடுகிறான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீ தாராளமாக செய்யலாம், எனது நல்லடியார்களை தூய்மையான அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா, ஷைத்தான் அமர்ந்திருப்பது நேர் வழியில் தான். அப்படி என்றால் நேர் வழி என்றால் எனக்கு தெரியும், அதிலே பாவமான விடயங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்காது, நன்மையான விடயங்களும் நல்ல வழிகாட்டுதல்களும் மட்டும்தான் இருக்கும். என்ன நடக்கிறது, ஒரு நல்ல காரணத்தை ஒரு நல்ல நோக்கத்தை ஒரு மனிதன் சிந்திக்கிறான், அதே நல்ல நோக்கத்தின் மூலம் அதிலே இஸ்லாமிய வழிகாட்டுதல் வேறொன்று இருக்கிறது. இவனாக கற்பனை செய்து இவன் ஒரு போக்கிலே செல்கிறான், இஸ்லாம் கூறிய வழியை அல்லாஹ் கூறிய வழியை கைவிட்டதன் காரணமாக இவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆரம்பம் நல்ல நோக்கம்தான் வழிகாட்டிற்கு இழுத்து செல்கிறான். எனவே பாருங்கள், ஷைத்தான் அமர்ந்திருப்பது நேரான பாதையில் தான் என்பதனை மிக தெளிவாக உங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஜும்மாவிலே மீதமான விடயங்களை தருகிறேன். அக்குல கோலிஹாதா வாஸ்தகுல்லாஹி வலக்கும்.
சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநுஃமினு பில்லாஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد மேலே நாம் பார்த்த பல விடயங்களின் மூலம் நேரான பாதை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இடையிடையே பல பாதைகள் குறுக்கிடுகின்றன. நேரான வழியிலிருந்து வழி மாறும் சந்திகளும் இருக்கின்றன என்பதனை அழகாக விளங்கியிருப்போம். அதனை ஒரு உதாரணத்தை காட்டுவதன் மூலம் விளக்கப்படுத்துவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஷைத்தான் நேரான பாதையிலே உட்கார்ந்து கொள்கிறான் என்பதன் அர்த்தம் என்ன? அவன் வழிகெடுப்பதற்கு முதன் முதலாக அவன் செய்யக்கூடிய வேலை ஒரு நல்ல நோக்கத்தை, ஒரு நல்ல காரணத்தை தான் காட்டுகிறான். அந்த விடயத்திலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் ஒன்று இருக்கும். அதனை பின்பற்றி நாம் சென்றோம் என்றால் நேரான பாதையிலே சென்று கொண்டே இருக்கலாம். அதை விட்டுவிட்டு வேறு பாதைகளை, வேறு வழிகளை நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுகிறான் என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு விடயம், அதாவது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பல சட்டதிட்டங்களில் ஒரு விடயம் அநியாயம், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. எனவே யார் இதனை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் ஒரு நல்ல மனிதராக இருப்பார், இவர் அநியாயம் செய்ய மாட்டார் யாருக்கும். அதே போன்று ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டு விட்டார் என்றால் அவருக்கு உதவி செய்வதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. அதே போன்று இந்த அநியாயம் இருக்கிறது, இது யாராலும் நிகழலாம். எந்த அளவுக்கு செல்லவாகும் அதை வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அல்லது அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது என்றால் எமக்கு நன்றாக தெரியும், அது எப்படி அநியாயம் செய்பவனுக்கு உதவி செய்வது? சொல்லவாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நீ அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பது அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவியாகும். அதே போன்று மற்றொரு இடத்திலே அநியாயங்கள் இருக்கிறது, இந்த அநியாயங்கள் மறுமை நாளிலே பல இருள்களாக எம்மை சூழ்ந்து வரும் என்று கூறுகிறார்கள். இப்படி அநியாயங்கள் பல வகைகளிலே இது தடை செய்யப்படுகிறது. அதே நேரம் இதே அநியாயம் என்ற விடயம் ஒரு அமீர் விடயத்திலும் சம்பந்தப்படுகிறது. அமீருக்கு சில கடமைகள் இருக்கிறன, அவற்றிலே மிக முக்கியமாக அவர் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது, அநீதம் செலுத்திவிடக்கூடாது என்ற கடமைகளும் இருக்கின்றன. சில அமீர்மார்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக வருவார்கள் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எந்த பிரச்சனைக்கும் அது குர்ஆன் சுன்னா என்ன கூறுகிறது என்பதனை பார்த்தால்தான் எம்மால் சரியான தீர்வை எடுக்க முடியும், சரியான வழியிலே பயணிக்க முடியும். அதை விட்டுவிட்டு கற்பனையிலே நாம் கண்ட விடயங்களை உலகத்திலே நாம் எதிர்பார்த்தால் அது ஒருபோதும் நடக்காது. அமீர்மார்கள் விடயத்திலே அவர்கள் அநியாயம் செய்வார்கள் என்ற விடயத்தையும் மிக தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு சில உதாரணங்கள், சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் உங்களுடைய முதுகிலே அடிப்பார்கள், சொத்துக்களை பறிப்பார்கள். இன்னும் சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் உங்களை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்.
சில அமீர்மார்கள் வருவார்கள், நீங்கள் அவர்களை சகிப்பீர்கள், அவர்கள் உங்களை சகிப்பார்கள். சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் ஷைத்தானிய உள்ளம் படைத்தவர்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே அநியாயத்தால் அரசனுக்கு எதிராக சத்தியத்தை அவன் கண்முன்னே அவன் முகம் எதிரிலே சொல்வது, அப்படி சொல்பவர்தான் மிக சரியான ஒரு போராட்ட வீரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அமீர்மார்களும் இருப்பார்கள் என்ற விடயத்தை இஸ்லாம் கூறுகிறது. அதே நேரம் இந்த அநியாயத்திலிருந்து ஒரு மனிதன் சரியாக இருந்தால், ஒரு இமாம் ஒரு அமீர் சரியாக இருந்தால் அவருக்கு பல சிறப்பம்சங்களும் இருக்கின்றன. நாளை மறுமை நாளிலே நிலை தொடுக்கக்கூடிய நிலை பெறக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தாரிலே ஒரு கூட்டம் இமாமுன் ஆதிலும் நீதமாக நடக்கக்கூடிய இமாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று மற்றொரு இடத்திலே எப்படி சில அமீர்மார்கள் மோசடிகள் கூட செய்வார்கள், சில அமீர்மார்கள் மோசடி கூட செய்வார்கள். அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மோசடி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் பித்தத்திலும் ஒரு கொடி கொடுக்கப்படும், அவனுடைய மோசடியின் அளவுக்கு அது உயர்ந்ததாக காணப்படும். எல்லோருக்கும் இது இருக்கிறது. பொதுவான ஒரு அமீருடைய மோசடியை தவிர மிக பெரும் மோசடி எதுவும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விடயங்களின் மூலம் அமீர்மார்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள், அநியாயம் செய்வார்கள், அநீதம் இழைப்பார்கள், மோசடி செய்வார்கள் என்ற உண்மையை நம்மால் உணர முடிகிறது. நாம் பல பேருக்கு தாவா செய்த ஹதீஸ்களாகும் இவை. ஆனால் இப்படி அமீர்மார்கள் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு இவர்களுடைய விடயத்திலே இஸ்லாம் எனக்கு என்ன வழியை காட்டுகிறது, எந்த வழியை கையாள சொல்கிறது, என்னவழி, இவர் என்ன செய்தாலும் சரி அவருக்கு நீ செவிசாய், அவருக்கு நீ கட்டுப்படு, இதுதான் இஸ்லாமிய போதனையாகும். அவரோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு அவற்றை அடுத்தவர்கள் முன்னிலையிலே அசிங்கப்படுத்தக்கூடாது. இப்படி பல கண்ணியங்கள் ஒரு அமீருக்கு இருக்கிறது. எந்த அளவு என்றால் ஒரு அமீரிடத்திலே ஒரு தவறை கண்டால் அவருடைய கையை எடுத்துக்கொண்டு கையை பிடித்துக் கொண்டு ஓரமாக சென்று அந்த தவறை அவரிடம் சுட்டிக்காட்டு. திருந்துவிட்டால் சரி, அவரிடம் வெறுக்கப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து இருக்கின்றன. என்ன எனக்குரிய வழிகாட்டல், பொறுமையாக இரு மண்கரிய மின் அநீரி ஈசையன் பணியற்று. யார் தனது அநீரிலே ஒரு வெறுக்கத்தக்க விடயத்தை காண்கிறாரோ அவர் பொறுமையாக இருக்கட்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய சில வழிகாட்டுதல்களாகும். அதே போன்று இன்னொருடத்திலே சொல்கிறார்கள், மன் அஹானல் அமீர ஃபகத் அஹானல்லாஹ். அமீர் எப்படி இருந்தாலும் சரி, யார் ஒரு அமீரை இழிவுபடுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி ஏற்றி வச்சிருவான் என்று கூறுகிறார்கள். இந்த அத்தனை விடயங்களின் மூலம் என்ன சொல்லப்படுகிறது, எனக்குரிய வழிகாட்டுதல் என்ன, அமீருக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக மோசமானவர்களாக அந்த அமீர்மார்கள் இருப்பார்கள், எமக்குரிய கடமை செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். எனக்கு விருப்பமான சந்தர்ப்பத்திலும் சரி, எனக்கு வெறுப்பான சந்தர்ப்பத்திலும் சரி, எனது கருத்துக்கள் எடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சரி, அது மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சரி, அவரோடு நாம் ஒத்து போக வேண்டும், அவரோடு நாம் தனிந்து போக வேண்டும், அவரை இழிவுபடுத்தக்கூடாது, அவரோடு அசிங்கமாக நடக்கக்கூடாது என்ற சில வழிகாட்டுதல்களை இஸ்லாம் அழகாக காட்டியிருக்கிறது. யாரெல்லாம் இதனை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நேரான பாதையிலே பயணிப்பவர்கள். இதற்கு மாற்றமாக எம்முடைய சிந்தனைகளை முன்வைத்து அவன் அப்படி கூறுகிறான், இவன் இப்படி கூறுகிறான், எனவே இப்படி செய்ய வேண்டும் என்று கருத்து சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி யாராவது இஸ்லாம் ஒரு வழியை காட்டியிருக்க அந்த வழியை புறந்தள்ளிவிட்டு அவர் அவர்களுடைய இஷ்டப்படி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழி தவறுகிறார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக ஆணித்தரமாக உள்ளத்திலே பதிந்து கொள்ளுங்கள். எம்மிலே சில சகோதரர்களுடைய கருத்துக்கள் எப்படி ஒரு அமீர் அநியாயம் செய்ய முடியுமா? அவர் மோசடி செய்ய முடியுமா? ஒரு அமீர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் நீங்கள் போகிறீர்களே, தாவா செய்தீர்களே, சில அமீர்மார்கள் வருவார்கள், அதாவது முதுகிலே அடிப்பார்கள், சொத்தை பறிப்பார்கள் என்று சொன்னீர்களே, விளங்கவில்லையா உங்களுக்கு? அவர்களை அதாவது ஆள் கேட்பதற்காகத்தான் சொன்னீர்களா? பின்பற்றுவதற்காக இல்லையா? உண்மையிலே உணர்ந்து இந்த விடயங்களை அடுத்தவர்களுக்கு தாவா செய்திருந்தால் எனக்கு அந்த அநீதங்கள் அந்த அநியாயங்கள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த விடயங்களை நினைவு கூர்ந்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அங்கே ஈமானை நாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு இப்படி அமீர் இருப்பது, இவரை யார் அமீராக தெரிவு செய்தது என்ற கருத்துக்களை முன்வைத்தால், அல்லது அந்த கருத்துக்களின்படி நடந்தால், ரகசிய கூட்டங்கள் வைப்பது, பகிரங்கமாக அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, இப்படி மடத்தனமாக நடந்தால், அதே போன்று இன்னும் சிலருடைய செயற்பாடுகள் எப்படி என்றால், நன்றாக இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பார், அழகாக அத்துணை சுண்ணாக்களையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பார், ஆனால் அவருடன் ஒரு அநீதி கொடுக்கப்பட்டு விட்டதென்றால், அவருடைய கருத்து நிராகரிக்கப்பட்டு விட்டதென்றால், தாடிக்கு சாயம் பூசிக் கொண்டிருப்பவர் அந்த சாயத்தை விட்டு விடுகிறார். வந்து கேட்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தவர் வீட்டிலே உட்கார்ந்து கொள்கிறார், வந்து கேட்கட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். மடத்தனமா இல்லையா இது? அப்படியான சகோதரர்களை விழித்து கூறுகிறேன், இஸ்லாம் தான் உங்களுக்கு தேவை, இஸ்லாத்தின்படி நடப்பது உங்களுக்கு தான் கடமை, இஸ்லாத்திற்கு நீங்கள் தேவையில்லை. நீங்கள் இருந்தால்தான் இந்த ஜமாஅத்து உருப்படும், சத்தியம் வளரும் என்று கிடையாது. அல்லாஹு தஆலா இத்தனை அட்டூழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களை போக்கிவிட்டு உங்களை விட சிறந்தவர்களை கொண்டு வருவான். அவர்களை அல்லாஹ் விரும்புவான், அவர்களும் அவனை விரும்புவார்கள். எனவே மிக தெளிவாக ஆணித்தரமாக உள்ளங்களிலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். நேர்வழி என்றால் என்ன? ஒவ்வொரு விடயங்களிலும் இஸ்லாம் எந்த வழியை காட்டுகிறது அதனை எடுத்து பின்பற்றி நடக்க வேண்டுமே ஒழிய, எனது மன விருப்பங்களை பிறரின் கருத்துக்களுக்கு நான் செவிசாய்த்து அதற்கு பின்னால் செல்வது மடத்தனம் என்பதனையும் அது வழிபட்ட செயல் என்பதனையும் மிக தெளிவாக உன் உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே ஒரு இடத்திலே படித்திருக்கிறார், மனிதர்களுக்கும் சிந்தனை இருக்கிறது, மனிதர்களுக்கும் விருப்பம் இருக்கிறது, ஆனால் அந்த விருப்பம் அல்லாஹ்வுடைய வழியை அவன் கூறிய அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடியதாக பின்தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது விருப்பமான நேரத்திலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, சரி என்று பட்டாலும் சரி, பிழை என்று பட்டாலும் சரி, இதை விட்டுவிட்டு மனிதர்களின் கருத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அனைவர்களுடைய கருத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒருபோதும் இஸ்லாம் வளராது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகிறார், நபியே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகமான மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களை அவர்கள் நேரான பாதையிலே திசை திருப்பி விடுவார்கள். அவர்கள் அவர்களது மன விருப்பங்களை அவர்களுடைய சில கருத்துக்களை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மட்டுமொரு இடத்திலே இந்த சத்தியமானது மனிதர்களுடைய மன விருப்பங்களை அனைவருடைய கருத்துக்களையும் எடுத்து நடக்கும் என்றால் வானம் பூமி அதற்கு மத்தியில் உள்ள அனைத்தும் கெட்டு நாசமாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அதே போன்று மற்றொரு விதத்திலே அல்லாஹ்வை அவர்களை பார்த்து அல்லாஹ்வுத்தால கூறுகிறான், நான் காட்டிய வழியிலே நீங்கள் செல்லுங்கள். பலர் பல கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள், அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுக்காதீர்கள். இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும், இதிலே நீங்கள் சத்தியோ, இதிலே சொல்லப்பட்டுள்ள வழிகாட்டல்களை எடுத்து நடந்து நீங்கள் இந்த நேரான வழியை பின்பற்றி நடங்கள். வலா சத்தியோ, வலா சத்தியோ, பல கருத்துக்களின் மூலம் பல வழிகளை பலர் காட்டிக் கொண்டிருப்பார்கள், அவற்றுக்கு நீங்கள் இடமளிக்காதீர்கள், அவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் அது நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரான பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பி விடும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த அனைத்து விடயங்களின் மூலம் உண்மையிலேயே அந்த சுவனத்தை நோக்கமாக கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்றிருந்தால் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்கள் என்ன, எந்தெந்த விடயங்களிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனை வந்திருக்கும். எனவே அல் குர்ஆன் சுன்னாவை நீங்கள் படிக்க வேண்டும். அதிலேதான் உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து கட்டங்களிலும் எப்படி எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அனைத்து சட்டத்திட்டங்களும் அனைத்து வழிகாட்டல்களும் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றை படிக்க வேண்டும், அவற்றை எனது உள்ளத்திலே ஆழமாக படிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகிற பொழுது இடையிலே அந்த நேரான பாதையிலே பல தடைக்கற்கள், பல கடற்கும் பொருட்கள், பல இனி அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும். அனைத்தையும் கடந்து அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறக்காமல் உள்ளத்திலே பதித்து இறுதி வரை பயணித்தால் மாத்திரம்தான் நாம் எனது இலக்கியமான சுவனத்தை அடைய முடியுமே தவிர, வெறுமனவே இந்த ஜமாஅத்திலே வந்து கையெழுத்து செய்த காரணத்தினால் முர்த்தத்தாகி மட்டும் சென்றுவிடக் கூடாது என்ற கொள்கையை கொண்ட காரணத்தினால் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது என்ற விடயத்தை ஆணித்தரமாக உள்ளங்களிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். எனவே வல்ல அல்லாஹு தஆலா இந்த நேரான வழிகளை எமக்கு தெளிவுபடுத்தி அவற்றை படிப்பதற்குரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் எமக்கு தந்து இதே பாதையிலே இறுதி வரை உறுதியாக இருந்து வாழ்ந்து மனிப்பதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக என வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அப்போது கௌலியாக واستغفر الله لي ولكم
ஜும்மாவிலே நாம் பல விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது நாம் பின்பற்றக்கூடிய இந்த நேரான வழி, இந்த நேரான வழி தொங்கல் வரை எந்த குறுக்கு வழிகளும் இல்லாமல், எந்த சந்திகளும் இல்லாமல் சுவனத்திலேயே சென்றடையும் என்று எம்மிலே பலர் பிழையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேர் வழிக்கும் வழிமாறும் சந்திகள் இருக்கின்றன என்ற விடயத்தை ஜும்மாவிலே நாம் பார்த்திருந்தோம். எப்படி என்றால், இஸ்லாத்திலே ஒரு வழிகாட்டல் சொல்லப்பட நாம கற்பனை செய்து அல்லது பிறரின் பேச்சை கேட்டு நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதிலே செல்வது, அது வழிகேடாகும். அதற்கு அமைவாக ஒரு ஹதீஸ் கர்மலகில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் விளங்கி தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமக்கு தெரியும் ஈமான் இல்லாமல் ஒருபோதும் சொர்க்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த ஈமான் எப்படி வரும்? ஒரு சில விடயங்களை நாம் கடைபிடித்தால் வரும். அவற்றிலே ஒரு முக்கிய விடயமாக இதனை நபி அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, எதுவரையெனில் நான் கொண்டு வந்ததை பின்பற்றக்கூடியதாக அவரது மன விருப்பம் ஆகும் வரை. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது என்ன விஷயம்? இது முக்கியமான விஷயம். ஏன் இந்த விஷயம் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஈமானே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஈமான் கிளைகள் விரும்பினா நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அத அப்படியான ஒரு விஷயம் இல்ல. இது இல்லைன்னு சொன்னால் ஈமானே இல்ல அந்த மனுஷனுக்கு. விஷயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்தது குர்ஆன் ஹதீஸ். அப்ப அதுல பல விஷயங்கள் இருக்குது. அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சிந்தித்து உணரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நம்புவதற்குரிய விஷயங்கள் இருக்குது, வழிகாட்டுதல்கள் இருக்குது, நன்மாராயங்கள் இருக்குது, எச்சரிக்கைகள் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள். அதுல மிக முக்கியமாக வழிகாட்டல் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. அப்ப அந்த வழியின்படி நாங்க வாழணும். அதே நேரம் அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகளை கொடுத்திருக்கிறான். அதே போல ஒவ்வொருத்தர் விருப்பங்கள், சிந்தனைகள் புத்திலிருந்து வரும், விருப்பங்கள் மனசிலிருந்து வரும். இந்த ரெண்டுமே ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள், ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்குது. அப்ப ஈமான் கொண்டவங்களா மூமின்களா நாங்க ஆகணும் என்றால் நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எங்கள விருப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொண்டு வந்தாங்களோ, அதாவது குர்ஆன் ஹதீஸ், இதுல சொன்ன வழிகாட்டல்கள், இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, நபி அவங்க வழிகாட்டிருக்கிறாங்களே, இதை பின்பற்றக்கூடியதாக எங்கட மன விருப்பம் மாறணும். சிலருக்கு நபி அவங்க கொண்டு வந்ததுதான் விருப்பமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு வேறு சில ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். மனிதர்களை அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைச்சிருக்கிறார். அப்ப அந்த விருப்பங்கள் இருக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல. அந்த விருப்பத்தை குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள வழிகாட்டலுக்கு அமைய திருப்பி நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை பின்பற்றக்கூடியதாக எங்களோட விருப்பத்தை மாத்தணும். அப்ப இது ஒரு அடிப்படையான விஷயம். இத பல பேர் நாங்க விளங்காம இருக்கிறோம். அப்ப ஜுமாவில் சொல்லப்பட்ட விஷயம் எது என்ன? இது சத்தியம். காரணம் இந்த கூட்டத்தினுடைய கொள்கை அடிப்படை மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ். அதை பின்பற்றுவோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம் முடியுமான அளவு என்ற ஒரே காரணத்துக்காக. அப்ப இந்த சத்திய இஸ்லாம் ஆரம்பித்து அந்த காலகட்டத்தில் இதே அடிப்படையை கொண்டு தௌஹீத் ஜமாத் அதுக்கு முன்னுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னுக்கு தப்லீக் மத்த இயக்கங்கள், அதாவது அசல் இஸ்லாம் வஹி, தூய்மையான வஹி இருக்கையில் முதன் முதலாக தௌஹீத் வருது. அந்த தௌஹீது சில விஷயங்கள், சில வழிகாட்டல்களை எடுத்துக்கொள்ளாம புறக்கணிக்கிறாங்க. அப்ப அதையே சேர்த்துக்கொள்ளணும், இல்லாட்டி வழியேடா போயிடும் என்று சொல்லி தௌஹீதுடைய அதே நிலைப்பாடுகள், அதே கொள்கை கோட்பாடுகளோடு இன்னும் சில விஷயங்களை கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சத்திய கூட்டம் உருவாகுது. அப்ப அது என்ன அந்த விஷயங்கள்? தௌஹீதுல இல்லாம இருந்தது பைஅத், அமீர் கட்டுப்பாடு, உள்ளுக்கு இருக்கிறவங்க தான் முஸ்லீம், பைஅத்து கட்டாயம் செஞ்சு ஆகணும், அமீருக்கு கட்டுப்பட்டே ஆகணும், இல்லடி ஜாஹிலிய மரணம், இஸ்லாத்தை விட்டு போனா அவன் முறுத்தது, இப்படியான விஷயங்கள் அன்றைய அந்த தௌஹீத் ஜமாஅத்தில் இல்லை, இன்றைக்கும் இல்லை. அப்ப இந்த ஒரு வேறுபாட்டு இருக்கிறதால மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும் என்ற காரணத்தினால அதிகமாக இந்த விஷயத்தை சொல்லப்பட்டது. இது இந்த கட்டுப்பாடு, இந்த பயத்து, இந்த விஷயங்கள் அதிகமா சொல்லப்பட்டது. கொல்ல குரான் ஹதீஸ், குரான் ஹதீஸ் கொள்ள, அதுல உள்ள சில விஷயங்கள், இந்த பயத்து, இந்த கட்டுப்பாடு, இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள். ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னால், கேட்ட ஒவ்வொரு ஆக்களும், ஒவ்வொரு மனிதர்களும், இதுதான் இஸ்லாம், இது அமீர் கட்டுப்பாடு, பையத்து, உலக வரணும், முஸ்லீம் வெளியே போயிடக்கூடாது, இதுதான் இஸ்லாம். தப்லீக்ல ரெண்டு விஷயம் இருக்கும், தௌஹீத்ல ரெண்டு விஷயம் இருக்கும், அதே மாதிரி ஜமாத்து முஸ்லீம்ல ரெண்டு விஷயம், உங்களை முகமூடனும் ஆம்பளை பைய செய்யணும். அப்ப இப்படி விளங்கி கொண்டாங்க. இது அன்றைக்கு இல்லாததால இந்த விஷயம் அடிக்கடி சொல்லப்பட்டதே தவிர இது மட்டும் இஸ்லாம் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அத்தனையும் பின்பற்றினாதான் நாங்கள் முஸ்லிம்கள். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் படி எங்களோட மனசு மாத்தணும். விளங்குறதுக்காக இப்படி சொல்லலாம், அதாவது அன்றாட வணக்கங்கள், வருடாந்த வணக்கங்கள், மேலதிகமான அமல்கள், நட்பண்புகள், பெற்றோர் குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்வது, அமீரோடு எப்படி நடந்து கொள்வது, சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்வது, ஒழுக்கங்கள் எதை எதை கடைபிடிக்கணும், தண்டனைகள் எப்படி எப்படி இருக்கணும், சூழ்நிலைகள், அதாவது எங்களுக்கு நலவு வந்தா என்ன செய்யணும், கெடுதி வந்தா என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும், மரணத்தை நாங்க எந்த வடிவத்தில் சந்திக்கணும், எந்த நோக்கத்தோட இந்த விஷயங்களை செய்யணும் என்று அத்தனை விஷயங்களுக்கும், ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. ஆனா எங்களை நிறைய பேருக்கு தெரியாது. காரணம், இந்த பையக்கு இந்த கட்டுப்பாடு, இது மட்டும்தான் இஸ்லாம் எனக்கு இருக்கிறோம். அது மட்டும் இஸ்லாம் இல்ல, இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இந்த உலக வாழ்க்கைய நிம்மதியா நாங்க வாழ்க்கைக்குரிய அனைத்து வழிகாட்டல்களும் இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கைய வெளிச்சமா ஆக்கி கொள்றதுக்கான அனைத்து வழிகாட்டல்களும் இருக்குது. அதனாலதான் கபர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி, கொஞ்சம் நேரம் போகுது, அல்லாஹுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க, இதை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, பாடங்களுக்கு அதிகமான சொல் வார இல்ல, இதுதான் சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்றேன். அப்ப என்ன, ஒவ்வொரு எங்க ஒவ்வொருத்தருக்கும் மரணம் தான் இருக்குது. ஆசைப்படாம பிறந்தும், ஆசைப்படாம முயற்சி இல்லாம ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் மௌத்தாகும். அப்ப இதை மனுஷன் யோசிச்சாலும் நான் என்னத்துக்கு பிறந்திக்கிறேன், இந்த கேள்வி தானா வரும். இந்த அன்றைக்கு போன கிழமை கூட எங்கட ஒரு சகோதரர் ஒரு மகன் மரணம், இஸ்லாத்துல இல்ல. அப்ப நாளைக்கா இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு பிறவா என்னோட மரணம் என்று தெரியாது. அதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, உலகத்துல ஆட்டம் பாட்டம் வாயில வந்து நாங்க கைதிக்கிட்டு இருந்த நாங்க, அந்த கபூர்ல ரெண்டு மாசத்துல உடம்புடைய எடுத்துருக்காது. எங்க ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நிலைமை இதுதான். அப்ப உடம்புல ரூபு இருக்க வரைக்கும் தான் இந்த உலகம் செய்யலாம். அப்ப என்னதுக்கு இந்த வாழ்க்கை, நாளைக்கு அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ளணும். அப்ப பாருங்க, மறுமையில இந்த கபருடைய வாழ்க்கையில உலகத்தோட உசுரோட இருக்க வரைக்கும், அதாவது சொல்லுவாங்க உலகத்தோட மனுஷனுக்குள்ள தொடர்பு பெருசா இல்ல, சுவாசம் இருக்க வரைக்கும் சரி, இல்லன்னா அவனுக்கு உலகத்துக்கு எந்த சம்பந்தமே இல்ல. ரைட், அது இல்லாம பேசிட்டு சொன்னால் அடுத்தது கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு திரும்ப வரையலாது. அந்த அண்டைக்கு புத்தகத்துல ஒரு பெரிய பெரிய என்று சொல்றதை விட ஒரு மௌலவி மௌத்தா போனாரு, சத்தியத்தை பகிரங்கமா நிராகரிச்சாரு. இன்றைக்கு என்ன நடக்கும், கபர்ல எப்படி இருப்பாரு தெரியாது. எங்கட எத்தனையோ சகோதரர்கள் மரணம், கபர்ல இப்ப எப்படி இருப்பாங்க, இதே நிலை நாளைக்கு எங்களுக்கு வரப்போகுது, நாங்க அதுக்கு தயாரா இருக்கிறோமா? என்ன தயார், கொண்டு வைக்கப்பட்ட உடனே அடக்கி முடிஞ்சி தனி எங்களை விட்டுட்டு எல்லாம் வருவாங்க. மனிதர்கள் போற செருப்போசைகள், அங்க கேட்கப்பட்ட உடனே மலக்குமார்கள் இறங்குவாங்க. அப்பதான் எல்லாம் விளங்கு, அது வரைக்கும் ஒண்ணு விளங்க. அப்ப முதலாவது சில கேள்வி கணக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல, முக்கியமான தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சில கேள்வி கணக்குகள் இருக்குது. அதுல ஒரு கேள்வி வமாதீனுக்க அல்லாஹ் இந்த ஒன்ற ரப்பியாரு அது இதெல்லாம் கேட்டுட்டு வமாதீனுக்க உனது மார்க்கம் என்ன, உனது மார்க்கம் என்ன? அதுக்கான சரியான பதில் தீனே அல் இஸ்லாம், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம். எல்லாருக்கும் தெரியும், மூணாம் மனுப்புலையும் தெரியும். ஆனா அங்கே வந்து எல்லாருக்கும் அது வாயில வராது. ஒரு சிலவங்க இதே இஸ்லாத்துக்குள்ள இருந்த பலர் முனாஃபிக்குகள் சொல்லுவாங்க, ஹா ஹான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இப்ப கூப்பிட்டு கேட்டாலும் உங்களோட மார்க்கம் என்னென்றால் எனது மார்க்கம் இஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால், மார்க்கம் தான் அவனுக்கு என்னன்னு தெரியாது, இஸ்லாம் தானே என்னன்னு தெரியாது. இதுதான் பிரச்சனை. அது என்னன்னு சொன்னா, எனது வயது 25டா வயசு, என்ன நான் வாழ்ந்த காலங்க 25டா, அது ஒரு கணக்கு. நான் வாழ்ந்த அந்த காலங்களை என்னையும் சொல்றேன், எனது வயது 25 இதுதான். சரி, எனது மார்க்கம் இஸ்லாம் தான் என்ன, மார்க்கனால நன்றியை இஸ்லாம்னால நன்றியை. மார்க்கம் என்று சொன்னால் பாதை, கடல் மார்க்கமாக பிரயாணித்தான், ஆகாய மார்க்கமாக பிரயாணித்தான், பாதை. இஸ்லாம் தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது அந்த பாதை. இஸ்லாம் தான் குர்ஆன் ஹதீஸ், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப எனது மார்க்கம் இஸ்லாம் தான், நம்மட வாழ்க்கையின் பாதை, நான் வாழ்ந்த வழி குர்ஆன் ஹதீஸ்ல எந்த வழியோ அதுதான். அப்ப எங்கெல்லாம் எல்லாருக்கும் இந்த பதில சொல்லவே இல்லாது. ஏன் நாங்க எங்களுடைய இஷ்டப்படி நடக்கிறோம். அப்போ எனது மார்க்கம் இஸ்லாம், நான் இஸ்லாம் காட்டின அந்த வழியில தான் நடந்தேன் என்று சொல்றதுக்கு நாளை கபிர்ல அந்த விசாரணையில நாங்க ரெடியா இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை கேள்வி கேட்டுக் கொள்ளணும். சரி, கேட்டா இல்ல, ஏன் எனக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்கள் தெரியும், மற்ற ஒன்றும் தெரியாது. என்ன என்ன செய்யணும், எப்படி எப்படி நடக்கணும் தெரியாது. நலவின் போது என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஒரு நலவு அடைஞ்சா என்ன செய்யணும், முடியும் தெரியாது. கெடுதியின் போது என்ன செய்யணும் தெரியாது. ஏ நாங்க படிக்க இல்ல அப்படிதானே. அது பாருங்க, இத புரிஞ்ச ஒரு மனுஷன் எனது மார்க்கம் இஸ்லாம் என்றால் நான் வாழ்ற பாதை இஸ்லாம் காட்டின வழியில தான் என்று ஒரு மனுஷன் பதில் சொல்றா, ஒட்டோவா நாங்க சொல்ல தேவையில தானா விளங்குவோம். என்ன, இந்த குர்ஆன் ஹதீஸை படிக்கிறது, மார்க்க கல்வியை படிக்கிறது கட்டாய கடமை. அப்பதானே தெரியலாம், ஒரு விஷயத்தை படிக்காதானே தெரியலாம். நாங்க எப்படி நினைக்கிறோம், விரும்பினா படிக்கலாம், புள்ள துடிச்சிருந்தா ஒரு மாதிரி செலவிடலாம். இதான் எங்கட நிலைப்பாடு. அப்படி இல்ல, மார்க்க கல்வி ஒவ்வொருத்தருக்கும் கடமை. என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன அவன் தலக்க தரிக்கன் எழுத்தி இன்னும் சகலாக தரிக்கன் சொன்ன, யாரு மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு ஒரு பாதையில போறாரோ அவருக்கு சொருக்கத்துக்குரிய பாதையா அல்லாஹ் உபயோகப்படுத்தி கொடுக்கறான். நான் நினைக்கிறது இது வந்து மார்க்க கல்வியை படித்தா சிறப்பு போல, சிறப்பு இல்ல. சொருக்கத்துக்கு போறனா அதுக்குரிய வழி மார்க்கம், அந்த வழியில் தான் போகணும். அவ அது தெரிஞ்சா தானே சொருக்கத்துக்குரிய வழி எங்களுக்கு லேசா இருக்கும், தெரியாம என்னன்னு போறது. அப்ப மார்க்க கல்வி கடமைங்கிறது எங்களுக்கு விளங்குதா இல்லையா? நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த கல்வியை நாங்க படிக்கிறோமா, படிக்காதன தெரியும் இல்ல. அதிகமானவங்க படிக்க இல்ல, இது மதுரசாவில் தான் படிக்கணும் என்று இல்ல. மார்க்க கல்வி அவருடைய அடிப்படை விஷயங்கள் தெளிவா புரிஞ்சிருக்கணும். ஜும்மா கிழமை வாரம் வந்தவன தூங்கியாச்சு. ஒவ்வொரு முறையும் சொல்லப்படும் பாடங்கள், வாலிப முயற்சிகள், பெண்கள் டைம் கிடைச்சது. சரி, இது வராதிங்க. எந்த வழியில நீங்க படிக்கிறீங்க மார்க்க கல்விய? இருக்கிற வழியை விட்டு போட மறையங்க படிக்கிறது.
வழியோ இல்லை. அப்போ இந்த வழியை நாங்க தெரிஞ்சு கொள்ள கட்டாய மார்க்கங்களில் படிச்சாகணும். அப்ப அதுக்குரிய ஏற்பாடுகளும் அண்ணன் இருக்கு, பயன்கள் இருக்குது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பாரு இல்ல ஜும்மா நடக்குது தூங்குறோம், என்னென்ன வழி விளங்க போகுது. அப்ப அடுத்த விஷயம் ரைட், நாளைக்கு மருமை நாள்ல போய் தப்பிக்கணுமா? மருமை நாலு பேருக்கு தான் தலைய, ஒண்ணு செவிட, இன்னொன்னு பைத்தியக்காரன், இன்னொன்னு வயோதிபர், இன்னொன்னு இஸ்லாம் எட்டாத. இவங்க நாலு பேரை சொல்லுவாங்க, என்ன எனக்கு தெரியாது இஸ்லாமிய வழி எப்படி வாழும்னு தெரியாதுன்னா எப்படியே வாழணும். ஒருத்தர் காது கேட்காது, இன்னொரு பைத்தியம், மற்றவர் வயோதிபர், இஸ்லாம் எட்டாதவர். ரைட், எங்களுக்கு சொல்ல வேணுமா? எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் இஷ்டப்படி நடந்தேன். ஒரு காலமும் தூண்டலாது, அழகா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வச்சுட்டு நாங்க வாரதில்லை, அதுக்குரிய முயற்சி இல்ல. அப்ப அல்ல விட்டுவானா? அப்ப ஒரே அழகா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மார்க்க கல்வியை படிக்கணுங்கிறதுக்காக அங்கனே கடந்தாங்க. நதிகிட்ட சொல்றாங்க, எப்படி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை தேட போயிருந்தீங்க, ஆனா நான் என்ன செஞ்சேன், எப்போ நதியோட இருந்தேன், எப்படா நதியோட வார்த்தை வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். எதிர்பார்த்துக்கிட்டு சில நேரங்கள் மயக்கம் பட்டு விழுந்திருக்கிறாங்க, அவங்க தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா, உலக தேவைகள் இருக்குது முடிக்கணும் தான், மருமைக்குரிய தேவை எப்ப முடிக்கிறது, எப்ப அதை பாக்குறது. அப்ப இந்த விஷயங்களை நாங்க கேள்வி கேட்டுக்கொள்ளணும் எங்களோட உள்ளத்துல. ரைட், அப்ப நாங்க இந்த முயற்சி எதுவுமே செய்யலன்னா அல்லாஹு தஆலா விட்டுருவானா? உலக அழகா வழிய காட்டிருக்கிறான், புராண விஷயம் இருக்குது, படிச்சா விளங்கி கொள்ளலாம். பிறந்ததுலேருந்து சாவமாட்டுக்கும் வழிகாட்டும் இருக்குது. நாங்க கணக்கெடுக்காம இருக்கிறோம் என்றால் எங்களோட முடிவு என்ன? பழக்கது தராயனாலி ஜனம் கசூரன் அல்ல சொல்ற, எப்படி அதிகமான மனிதர்களையும் ஜிங்களையும் நரகத்திற்காக வேபடுத்திருக்கிறோம். ஏன் உள்ளங்கள் இருக்கின்றன, அதற்கு சிந்திக்க மாட்டாங்க, மார்க்க கல்வியை அது சிந்திக்க மாட்டாங்க, கண்கள் இருக்குது அதை பார்க்க மாட்டாங்க, அது எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க, காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள். இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். யார் கால்நடையை சொல்றாங்க? கால்நடை எடுத்துக்கொண்டால் அதுக்கு விருப்பம் ஆசை, அதுக்கு அதாவது விருப்பம் சிந்தனை, சிந்தனை இல்லை கால்நடை, விருப்பம் மட்டும்தான் இருக்கு, அது விரும்புறது விருப்பம் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான் இப்படி உலாய்க்கவும் அண்ணாம், இவங்க கால்நடைய போனவங்க, ஞாபகம் விருப்பத்துக்கு வாழ விருப்பம் இருக்கிறாங்க. சொல்லி அடுத்த தொடர்ந்து சொல்றான், பல்கும் அமல், அதை விட வழிகேடர்கள். ஏன் அதுக்காவது இல்லை யோசிக்க மாட்டேங்குது, நீ வச்சுக்கிட்டு யோசிக்க மாட்டேங்கிறா. சொல்றான் அப்ப இவங்களுக்கு நரகத்தை நாங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நிறைய பேர் இப்படித்தான் இருப்பாங்க. ரைட், அதனால தான் என்ன, ஒரு சின்ன கூட்டம் தான் சொர்க்கம் போவோம். ஜமாத்து முஸ்லிமீனுக்குள்ள ஒரு சின்ன டீம் எல்லாம் வர இல்ல, ஒரு சின்ன கூட்டம் தான் அந்த சொர்க்கத்துக்கு போகும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறாங்க. ரைட், அப்ப வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப முதலாவது நாங்க பார்த்து ஒரு விஷயம், ஜும்மாவில வழி தவறதுக்கு இடம் கிடைக்குது, புது விஷயமா கூட இருக்கலாம் சிலவங்களுக்கு, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதுகளை கேட்டு நாங்க மாறணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி நடக்கணுங்கிறத நாங்க விளங்கணும், அப்பதான் அந்த கபர்ல நாங்க சரியான பதில் அளிக்கப்படுறதுக்கு தகுதியானவங்களை நாங்க மாறலாம். அழகா அதுக்குரிய வழிகாட்டல்கள் தெளிவா சொல்லப்படுது ஒவ்வொரு ஜும்மாக்களையும் பாடங்களையும், அதுக்கு நாங்க கலந்து கொள்ளணும். இல்லை என்றா நாளைக்கு மறுமை நாள்ல மாட்டிக்கொள்வோம். இந்த விஷயத்த மனசுல ஆழமா பதிச்சு கொள்ளுங்க. அப்போ நேரங்கள் கொஞ்சம் அதிகமா போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, இடங்கள்ல சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதனாலதான் இந்த இடத்துல சொன்னேன். எனவே இன்ஷா அல்லாஹ், யாரெல்லாம் உண்மையிலே அல்லாட மேல ஒரு பயம் இருக்குதோ, சொர்க்கத்தை உண்மையிலே யாரு லட்சியமா கொண்டிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் மாற்றங்கள் உண்டாகும், அவ்வளவுதான். மற்றவங்களை நாங்க ஒண்ணு செய்யலாது.
அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா, வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.